லவுடேட்டூர் இயேசு கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025, மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை: பாகால் வழிபாட்டை ஒழித்த அரசன் ஏகூர். ஏகு பாகால் ஊழியர்களை நோக்கி, உங்களிடையே ஆண்டவரின் அடியார்கள் யாராவது இருக்கிறார்களா என தேடி பாருங்கள், இங்கே பாகாலின் அடியார்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றான். பிறகு அவர்கள் பழிப்பொருட்களையும் எரிபலிகளையும் செலுத்த உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் ஏகு 80 காவலரை வெளியே நிறுத்தி வைத்து, உங்கள் கையில் அளிக்கப் போகிற ஆட்களில் எவனையாவது நீங்கள் தப்பியோட விட்டால் அவனுக்கு பதிலாக உங்கள் உயிரை இழப்பீர்கள் என்று கூறியிருந்தான். எரிபலி முடிந்தவுடன் ஏகு காவலர்களையும் படைத்தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் உள்ளே சென்று அவர்களில் ஒருவனும் தப்பி ஓடிவிடாமல் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான். அதன்படியே காவலர்களும் படைத்தலைவர்களும் அவர்களை வாளுக்கு இரையாக்கி அவர்களுடைய பிணங்களை வெளியே எறிந்த பின் பாகால் கோவிலின் உள்ளறைக்குச் சென்றனர். அவர்கள் அங்கிருந்த பாகாலின் சிலை தூண்களை வெளியே கொண்டு வந்து எரித்து போட்டனர். இவ்வாறு பாகாலின் சிலை தூண்களை எரித்து பாகாலின் கோவிலையும் இடித்து, ஏகு இஸ்ரேல் நாட்டில் நின்று பாகால் வழிபாட்டை அறவே ஒழித்தான். திரு அவையில் யூபிலியாண்டு 2025, அடிமைகளை விடுவித்தல். அடிமைகள் என்பவர்கள் தங்களது உடைமைகள், நிலப்புலன்கள், குடும்பத்தார் ஆகிய அனைவரையும் விட்டுவிட்டு மற்றொருவரிடத்தில் அடிமை பணி செய்வதற்காக விற்கப்பட்டவர். ஒரு சிலர் தனிநபராகவோ அல்லது சிலர் குடும்பமாகவோ அடிமைகளாக விற்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் பாரம்பரியமாகவே அடிமைகளாக தங்களை தாங்களே அர்ப்பணித்து வாழ்ந்து வருகின்றனர். திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 என்னும் தலைப்பில் அடிமைகளை விடுவித்தல் எனும் மூன்றாவது நிலை பற்றி இன்றைய நம் நிகழ்வில் காணலாம். இஸ்ரேல் மக்கள் வாழ்வில் அடிமைத்தன வாழ்க்கை முறை என்பது இயல்பாக நடந்த ஒன்று. பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படும் யோசேப்பு கூட தன் சகோதரர்களால் அடிமையாக வணிகர்களிடம் விற்கப்பட்டார். அவரை அவ்வணிகர்கள் எகிப்தில் விற்றனர். யோசேப்பு கூட கடவுள் எப்போதும் இருந்ததால் அவர் அவரை பன்மடங்கு ஆசீர்வதித்து அருள் பொழிந்தார். அதனால் பஞ்ச காலத்தின் போது யோசேப்பு குடும்பத்தார் பலர் எகிப்துக்கு சென்று அங்கே பழுகி பெருக ஆரம்பித்தனர். யோசேப்பு இறந்த பின் நாளடைவில் இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகுவதைக் கண்ட எகிப்து மன்னன் அவர்களை அடிமைகள் போல நடத்தினான். இந்நிலையிலேயே கடவுள் இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கின்றார். நம்பிக்கையின் தோற்றத்திலும் இஸ்ரேல் மக்களின் உருவாக்கத்திலும் கிறிஸ்தவ சமூகத்திலும் விடுதலையின் அனுபவம் உள்ளது. விடுதலையின் முதல் பலன் உடன்படிக்கை, அதாவது கடவுளுடைய திருவுளத்தின்படி விருப்பத்தின்படி வாழ்வதற்கான அர்ப்பணிப்பு. இத்தகைய அர்ப்பணிப்பு விடுதலையை வெறுமனே இதிலிருந்து இவற்றிலிருந்து விடுதலை என்றில்லாமல் இதற்கான விடுதலை என்று உணர வைக்கிறது. இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கையின் உருவாக்கத்திலும் அவர்களின் அரசியல் அமைப்பிலும் விடுதலையின் அனுபவங்கள் பல உள்ளன. இஸ்ரேல் மக்கள் தொடக்கத்தில் தங்களை படைத்த யாவே கடவுளை விடுதலையாளராக அறிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டு நூலானது விடுதலையை பற்றி கருத்து ரீதியாகவோ அருவமாகவோ பேசவில்லை. விடுதலை பயண நூலில் எகிப்திலிருந்து வெளியேறிய மக்களின் நிலை தெளிவாக விவரிக்கப்படுகின்றது. இதன் வழியாக விடுதலை என்பது ஒரு கருத்து அல்ல, கடவுளோடு மக்கள் கொண்டுள்ள உறவு என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. விடுதலை பயண நூல் குறிப்பிடும் விடுதலையானது இதிலிருந்து இவர்களிடமிருந்து பெற்ற விடுதலை என்பதை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக இதை நோக்கி இவரை நோக்கி என்பதற்கான விடுதலையாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த அநீதி மற்றும் ஒடுக்குமுறையின் சூழ்நிலையை உடைக்கும் ஒரு அம்சத்தையும் இந்த விடுதலையானது எடுத்துரைக்கின்றது.
சாதி மத கலவரம், பிரிவினை விளம்பரம், ஆணவ கொலைமுறை, தீவிரவாத நடைமுறை, மொழி வெறி வேணாண்டா, இன வெறி வேணாண்டா, அதிகாரம் முன்னிறுத்தி அத்துமீற வேணாண்டா, பாலியல் சீண்டலு, சமூக அவள தூண்டலு, அறிவு மனிதாவோ தவறு ஒண்ணுக்கு புரிதா, எல்லாத்தையும் மாத்தணும், மனித நேயம் காக்கணும், கல்வி ஒளி வீசணும், அறியாமையணி.
அதிகாரம் மற்றும் சுரண்டலானது மனிதனை சமூக, இன, கலாச்சார, பொருளாதார, அரசியல் அளவிலும், தனிப்பட்ட அளவில், உடல் மற்றும் உளவியல் அளவிலும் என எல்லா நிலைகளிலும் அடிமைப்படுத்துகின்றது. இந்நிலையில் விடுதலை என்பது கடவுளின் பரிசாக இஸ்ரேல் மக்களுக்கு வருகிறது. இத்தகைய மக்களை வழிநடத்த மோசேயை அவரது பணிக்காக இறைவன் பயிற்றுவிக்கின்றார். பாலைநிலத்தின் வழியாக கடந்து செல்ல அழைக்கப்படும் மனிதன் தனது இயலாமையிலிருந்து இறைவனை நோக்கி கேட்கும் கேள்வி, அதற்கு இறைவன் அளிக்கும் பதில் ஆகியவை அடங்கிய இடமாக இந்த பாலைவன அனுபவம் உள்ளது. பாலைவனத்தில் தெய்வீக விடுதலை என்பது உண்மையானதாகவும் அனுபவபூர்வமானதாகவும் யதார்த்தமானதாகவும் விளங்குகின்றது. விடுதலை, லிபர்டி, லிபர்தா என்னும் வார்த்தையின் எபிரேய மூலப்பொருள் மேலே ஏறுதல், வெளியேறுதல் என்பதாகும். மேலும் பார்வோன் என்ற பெயரும் விடுதலையை அடையாளப்படுத்தப்படும் வகையில் புறப்படுதல், வெளியே அனுப்புதல் என்னும் பொருள்படுகின்றது. அடிமைகளுக்கு விடுதலை அளித்தல் என்பது ஒரு புதிய சமூகத்தை மீண்டும் உருவாக்குதல் என்ற நோக்கத்தில் செய்யப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் அறிவிக்கும் யூபிலியாண்டில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய மூன்றாவது செயலாக தங்களிடம் இருக்கும் அடிமைகளுக்கு விடுதலை அளித்தல் என்பது வலியுறுத்தப்படுகிறது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில், தலைவன் தன் உரிமை சொத்துக்களிலிருந்து ஒரு பகுதியை தன் ஊழியரில் ஒருவனுக்கு கொடையாக அளித்தால் அது விடுதலை ஆண்டு வரை அவ்வூழியனுக்கு சொந்தமாகும், பின்னர் அது தலைவனுக்கு சேரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யூபிலி என்னும் மீட்பின் ஆண்டானது குடும்ப துன்பத்தின் காரணமாக அடிமை பணிக்கு சென்றவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் ஆண்டு. இவ்வாண்டில் அடிமைகள் பெற்ற கடன்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களின் நிலமும் உடைமையும் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுகின்றது. அடிமைத்தனம், பாகுபாடு என்ற ஆடையிலிருந்து விடுபட்ட மக்கள் தங்களது சொந்த நிலம் நாடி பயணிக்கின்றனர். ஒருவர் மற்றவரை அடிமையாக பார்க்காமல் சகோதர சகோதரர்களாக பார்க்க வேண்டும், ஒரே சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டதாக இச்செயல்முறை விளங்குகின்றது. மக்கள் தங்களுடன் வாழும் ஒவ்வொருவரும் உடன் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணம் கொண்டு வாழவும், ஒருவரை ஒருவர் துன்புறுத்தும் பிணைப்புகளை கொண்டிருக்காமல், முன்னேற்றத்தை முடக்கும் தலைகள் இல்லாமல், ஓர் இலக்கை நோக்கி ஒற்றுமையாக நடக்க வழிவகுக்கின்றது. எனவேதான் யூபிலியாண்டில் அடிமைகளை விடுவித்தல் என்பது மிகவும் வலியுறுத்தப்படுகின்றது. உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகி போனால் அவர்களை அடிமை போல் நடத்த வேண்டாம். அவர் கூலியாள் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றட்டும் என்று லேவியர் நூல் இதனை குறித்தே எடுத்துரைக்கின்றது. ஒரே சமூகமாக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதனையே இந்த யூபிலி ஆண்டு எடுத்துரைக்கின்றது. இன்று அடிமைத்தனம் என்பது பல வகைகளில் நடைபெறுகின்றது. போதைக்கு அடிமையாதல், பாலியல் தொழில், சிறு குழந்தைகள் சுரண்டல் அல்லது கடத்தல், ஆபாச படங்கள், கொடூரமான அடிமைத்தன வடிவங்கள் என பல வகைகளில் அடிமைத்தனங்கள் இக்காலத்தில் உள்ளன. வெளிப்புற அடிமைத்தனம் மட்டுமல்ல, உள்ளார்ந்த வகையில் நாம் கட்டுண்டு கிடக்கும் சில அடிமைத்தனங்களிலிருந்தும் நாம் வெளிவர வேண்டும் என இந்த யூபிலி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்தியாவில் அடிமை முறை சட்ட விரோதமானது என்று 1843 அறிவிக்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் பிரிட்டிஷாரால் இந்தியாவில் 1843 ஏப்ரல் மாதம் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டத்தின் வழியாக யாரையும் அடிமையாக விற்பதும் அடிமைகளை வாங்குவதும் தடை செய்யப்பட்டது. இதனை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றும் சட்டம் எடுத்துரைக்கின்றது. இச்சட்ட அமலாக்கத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் எல் என் பரோ பிரபு. சாதி, மதம், இனம், மொழி, நிறம், அரசியல், நாடு, சமூகம், பண்பாடு போன்ற பல்வேறு நிலைகளில் அடிமைப்படுத்தப்பட்டவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்கும் வகையில் பன்னாட்டு அடிமை முறை ஒழிப்பு நாளானது 1986 December 2 முதன் முதலாக கொண்டாடப்பட்டது. நாம் யாரும் அடிமையில்லை, நமக்கு யாரும் அடிமையில்லை என்ற அரசியல் முழக்கத்தை செவிமடுத்து ஐக்கிய நாடுகள் அவையினால் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பன்னாட்டு அடிமை முறை ஒழிப்பு நாளானது சட்ட ரீதியாக அமலுக்கு வந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த அடிமை முறை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சமூகத்தின் கடைநிலையில் வாழ்கின்ற மக்கள் இன்னும் ஒரு சில பணம் படைத்த அதிகார வர்க்கத்தினரால் சுரண்டப்பட்டும் அடிமைப்படுத்தப்பட்டும் இருக்கின்றார்கள். ஒரு சில இடங்களில் இந்த அடக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் கிளர்ச்சியும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. போரில் வெல்லும் அரசர்களுக்கு எளிதாக நிறைய அடிமைகள் கிடைத்தார்கள். கானான் நாட்டை ஒருமுறை படையெடுத்துச் சென்ற 3 என்ற எகிப்திய மன்னன் 90,000 பேரை கைதிகளாக பிடித்து வந்தான். சுரங்கத்தில் வேலை செய்வதற்கும் கோயில்களை கட்டுவதற்கும் கால்வாய்களை வெட்டுவதற்கும் இவர்களை அடிமையாக பயன்படுத்தினான். காலங்கள் மாறினாலும் அடிமைகளை கொடுமைப்படுத்துவது ஒன்றும் குறைந்த பாடில்லை. 16 19 வரை ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அடிமை வியாபாரம் நடந்தது. அந்த சமயத்தில் இந்த பூமியிலேயே அதிக லாபத்தை ஈட்டி தந்த வியாபாரம் அடிமை வியாபாரம்தான். அடிமைகளை கூட்டிக் கொண்டு அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து போன பயணங்களில் லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எகிப்திலிருந்த இஸ்ரேலர்களுக்கு கிடைத்த விடுதலைதான் இதுவரை மனித வரலாற்றில் அடிமைகளுக்கு கிடைத்த மாபெரும் விடுதலை என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 பேர் அடங்கிய ஒரு நாடே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானது. அந்த விடுதலை அவர்களுக்கு நிச்சயம் தேவையான ஒன்றாக இருந்தது. ஏனெனில் எகிப்தியர்கள் இஸ்ரேலர்களை அடிமைகளை விடவும் மோசமாக நடத்தினர். அமெரிக்க ஆய்வு கட்டுரையாளர் பெஞ்சமின் ஸ்கின்னர் அமெரிக்காவின் ஹார்வர்ட் கென்னடி பள்ளியின் மனித உரிமை கொள்கைக்கான மையத்தில் பணியாற்றி வருகிறார். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2.7 பேர் கொத்தடிமைகளாக உள்ளதாக அதிர்ச்சி தகவலை இவர் வெளியிட்டுள்ளார். மனிதகுல வரலாற்றில் இந்த அளவுக்கு இவ்வளவு அடிமைகள் இதுவரை இருந்ததில்லை என்றும் இப்போதுதான் அதிக அளவில் கொத்தடிமைகள் இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். இத்தகைய அடிமைகள் பல்வேறு கட்டாய பணிகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ருமேனியா, சூடான் ஆகிய நாடுகளிலும், பிரேசில், லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் அடிமைத்தன முறை இன்றும் உள்ளது என்று கூறுகின்றார் ஸ்கின்னர். நாம் அனைவரும் கடவுளின் மக்கள், கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், அவரது அன்பு பிள்ளைகள். நம்மிடத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது ஒருபோதும் இருக்கக்கூடாது. நம் உடன் வாழும் சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அனைவரையும் சமமான கண்ணோட்டத்துடனும் ஏற்றத்தாழ்வுகளற்ற மனதுடனும் தலைவன் பணியாளர் என்ற வேறுபாடின்றியும் பார்த்து வாழ நாம் இந்த யூபிலியாண்டில் அழைக்கப்படுகின்றோம். புற அடிமை தலைகளிலிருந்து மட்டுமல்லாமல் உள்மன அடிமை தலைகளிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். சமத்துவ சகோதரத்துவத்துடன் ஒருவர் ஒருவரை முழு மனதுடன் அன்பு செய்து சகோதர சகோதரிகளாக வாழ்வோம். யூபிலியாண்டை மிகச் சிறப்பான முறையில் கொண்டாட நம்மையே நாம் தயாரிப்போம்.
சமத்துவ கொடியை தான் ஏற்றிடுவோம், மனிதத்தை மதித்து தான் போற்றிடுவோம். சமத்துவ கொடியை தான் ஏற்றிடுவோம், மனிதத்தை மதித்து தான் போற்றிடுவோம். சமத்துவ கொடியை தான் ஏற்றிடுவோம், மனிதத்தை மதித்து தான் போற்றிடுவோம். சமத்துவ கொடியை தான்
அடிமைகளுக்கு விடுதலை அளித்தல் என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 என்னும் நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் இடையே ஒரு புதிய பிணைப்பு தேவை என்றும் இன்னும் வளர்ந்து கொண்டிருப்பவர்களின் நம்பிக்கையின் தளிர்களுக்கு அதிக வாழ்க்கை அனுபவம் கொண்ட முதியவர்கள் நீரூற்றட்டும் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். July 24 புதனன்று தாத்தா பாட்டி மற்றும் முதியவர்கள் என்ற ஹேஷ்டாக்குடன் குறுஞ்செய்தி ஒன்றை பதிவிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்வின் அருமையை அறிந்து உடன்பிறந்த உறவு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். July 23 இச்செவ்வாயன்று உக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு அரசு தலைவர் ஓலோதிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்த திருப்பீடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின் அவர்கள் திருப்பீடத்தின் அமைதிக்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இருவருக்கிடையேயான இந்த சந்திப்பின் போது ஜெலன்ஸ்கி அவர்கள் கர்தினால் பரோலின் அவர்களுக்கு உக்ரைன் நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார். திருப்பீடம் மற்றும் உக்ரைனுக்கு இடையேயான உறவில் வளர்ச்சியை காணச் செய்தமைக்காகவும் குறிப்பாக போர்க்காலங்களில் தனது பேராதரவை வழங்கியமைக்காகவும் இந்த விருது கர்தினால் பரோலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருவரின் சந்திப்பை தொடர்ந்து திருத்தந்தையின் ஒன்றிப்பு மற்றும் நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை காண உதவும் திருப்பீடத்தின் அர்ப்பணிப்பை திருப்பீடச் செயலர் கர்தினால் பரோலின் அவர்கள் உறுதிப்படுத்தியது குறித்து அதன் மாநில செயலகம் தனது எக்ஸல பக்கத்தில் அறிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போர் தொடங்கியதிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்நாட்டின் மீது தொடர்ந்து தனது அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக இறைவேண்டல் செய்வதுடன் போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் மக்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவி வருகின்றார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் 8ஆம் தேதி செவ்வாயன்று ரஷ்யாவின் ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட உக்ரைன் நாட்டின் கீவ் நகரில் உள்ள மிகப்பெரும் குழந்தைகள் மருத்துவமனை உட்பட இரு மருத்துவமனைகளை பார்வையிட்டார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின். ஜூலை 23 இச்செவ்வாயன்று அந்நாட்டு அரசு தலைவர் ஓலோதிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்த பிறகு குழந்தைகள் மருத்துவமனையை பார்வையிட வந்த கர்தினால் பரோலின் அவர்களை உக்ரைனின் நல அமைச்சர் விக்டர் லியாஷ்கோ, மருத்துவமனையின் பொது இயக்குநர் ஓலோதிமிர் ஜோவனிர் ஆகியோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து கர்தினால் பரோலின் அவர்களுடனான கலந்துரையாடலில் அவர்கள் மருத்துவமனையின் செயல்பாடுகள் மற்றும் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட அழிவுகள் குறித்து அவரிடம் எடுத்துரைத்தனர். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கியேவில் உள்ள புனித சோஃபியா அருங்காட்சியக வளாகத்திற்கு சென்ற கர்தினால் பரோலின் அவர்களை அவ்வருங்காட்சியகத்தின் பொது இயக்குநர் நெலியா குவல்ஸ்கர் வரவேற்றார். இறுதியில் அங்கிருந்த பார்வையாளர் புத்தகத்தில் தனது அனுபவத்தை எழுதி கையெழுத்திட்டு அங்கிருந்து சென்றார் கர்தினால். ஐக்கிய நாடுகள் அவையின் ஜெனிவா தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அணு ஆயுத பரவல் தடை குறித்து உரையாற்றிய பேராயர் எத்தோர் பலேஸ்தரோ அவர்கள் அணு ஆயுதங்களால் இருத்தலுக்கான அச்சுறுத்தல் பற்றியும் எச்சரித்தார். அணு ஆயுதங்கள் என்பது ஒரு இருத்தலுக்கான அச்சுறுத்தல் என்றும் இது தற்போதைய பதட்டமான போர்திறன் சார்ந்த மற்றும் நிகழ்ந்து வரும் நவீனமயமாக்கல் மற்றும் அணு ஆயுதங்களின் விரிவாக்கத்தால் மோசமடைந்துள்ளது என்று தனது உரையில் குறிப்பிட்டார் பேராயர் பலேஸ்தரோ. அணு ஆயுதங்கள் தொடர்பான இராணுவ செலவினங்களின் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் அதன் வளர்ச்சி அதிகரிப்பு மற்றும் அவற்றின் சாத்தியமான பயன்பாடு பற்றிய அச்சுறுத்தல்கள் இரண்டிலும் திருப்பீடம் அக்கறை கொண்டுள்ளது என்று கூறிய பேராயர் பலேஸ்தரோ அவர்கள் இத்தகைய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் அவமானம் என்றும் சுட்டிக்காட்டினார். அணு ஆயுத பரவல் மற்றும் தடை, நேர்மையான உரையாடல், அணு ஆயுதங்களுக்கு செலவிடப்படும் பணத்தை மனிதாபிமான திட்டங்களுக்காக செலவிடல் ஆகிய 3 பரிந்துரைகளையும் திருப்பீடம் முன்வைக்க விரும்புவதாக கூறி தனது உரையை நிறைவு செய்தார் பேராயர் பலேஸ்தரோ. இந்தோனேசிய அரசு இராணுவ சட்டத்தை திருத்துவதன் வழியாக வர்த்தகம் செய்ய வீரர்களை அனுமதிக்கும் முன்மொழிவிற்கு தளத்திருவை தலைவர்களும் வழக்கறிஞர் குழுக்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன என்று கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள நீதி மற்றும் அமைதிக்கான பிரான்சிஸ்கன் செயலகத்தின் இயக்குநர் அருள்பணியாளர் அலெக்சாண்ட்ரோ ரங்கா அவர்கள் இந்த முன்மொழிவு இராணுவத்தின் செயல்பாடுகளுக்கு ஏற்புடையதல்ல என்று அச்செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார். இந்நிலை பொது அறிவாகிவிட்டது என்றும் தனியார் மற்றும் நிறுவனங்களால் செய்யப்படும் இராணுவ வணிகங்கள் மிகப்பெரியவை, ஏனெனில் அவை செல்வாக்குமிக்க நபர்களால் ஆதரிக்கப்படுகின்றன என்றும் அருள்பணியாளர் ரங்கா கவலை தெரிவித்துள்ளார். பாப்புவாவில் சுரங்க நிறுவனங்களுக்கு இராணுவ வீரர்களை அனுப்புவதற்கும் பாதுகாப்பு வணிகங்களுக்கும் இடையே நேரடி மற்றும் மறைமுக தொடர்புகள் இருப்பதை கண்டறிந்த குடிமை சமூகத்தின் குழுக்களின் 2021 அறிக்கையை மேற்கோள் காட்டி தனது கருத்துக்களை உரைத்துள்ளார் அருள்பணியாளர் ரங்கா. மேலும் இந்த சட்டத்திருத்தம் அங்கீகரிக்கப்பட்டால் அதிகாரிகளுக்கு இடையேயான மோதல், பாதுகாப்பின்மை, கையாளுதல், மிரட்டல், அடக்குமுறை போன்ற புதிய சவால்கள் உருவாகும் என்றும் எச்சரித்துள்ளார் அருள்பணியாளர் ரங்கா. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ்ச்சேவை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.